நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் ஆஸ்திரேலிய செய்திகள். வாசிப்பவர் ரைசல். பிரதமர் ஆந்தனி அல்பனீசி இந்தோனேஷியாவுக்கு அரசுமுறை பயணமாக இன்று கிளம்பி சென்றார். பொதுவாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா செல்வதே கடந்த சுமார் 30 ஆண்டுகால நடைமுறையாகும். ஆனால் குவாட் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய அவசரம் இருந்ததால் பிரதமர் ஆந்தனி அல்பனீசி முதலில் ஜப்பான் சென்றிருந்தார். ஆனால் தனது அடுத்த அரசுமுறை பயணத்தை அவர் இந்தோனேஷியாவுக்கு மேற்கொண்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்தோனேஷியாவின் அதிபர் ஜோகோ விடோடோவுடன் உரையாடிய பிரதமர் ஆந்தனி அல்பனீசி அவரை நேரடியாக சந்தித்து பேசவிருப்பது முக்கியத்துவமான ஒன்று என்று குறிப்பிட்டார். மேலும் தம்முடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பெனி வாங், வர்த்தகத்துறை அமைச்சர் டான் ஃபாரல், முஸ்லீம் சமய பின்னணி கொண்ட கேபினட் அமைச்சர் எட் ஹுசேக் ஆகியோரும் உடன் வருவதாக ஆந்தனி அல்பனீசி குறிப்பிட்டார்.
It is important that we recognize that Indonesia isn't just Jakarta and Bali. It is the vast archipelago. It is an important nation to our north, the largest Muslim country on the planet and in terms of population. And I'll be visiting with Don Farrell, my trade minister, Penny Wong, my foreign minister, Ed Husic, the first Muslim cabinet minister.
இந்தோனேஷியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான வர்த்தக பரிமாற்றம் ஆண்டுக்கு சுமார் 11.7 பில்லியன் டாலர் என்று மதிப்பிடப்படுகிறது. மேலும் சீனாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையேயான உறவு மிகவும் நெருக்கமாக இல்லை என்ற பின்னணியில் இந்தோனேஷிய ஆஸ்திரேலிய உறவை மேலும் நெருக்கமாக்க ஆஸ்திரேலியா திட்டமிடுவதாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் பீட்டர் டட்டன் தனது நிழல் அமைச்சரவை என்று அழைக்கப்படுகின்ற ஃப்ரண்ட் பெஞ்சை இன்று அறிவித்தார். நிதி தொடர்பான அறிவிப்பாளராக ஜேன் ஹூம், தகவல் தொடர்புக்கு சாரா ஹேண்டர்சன், உள்துறைக்கு கேரன் ஆண்ட்ரூஸ் என்று மொத்தமுள்ள 24 நிழல் அமைச்சர்களில் 10 பேர் பெண்களாவர். 24 பேரில் நேஷனல் கட்சியை சார்ந்த 6 பேர் இடம்பெற்றுள்ளார்கள். தாம் அமைத்திருக்கும் நிழல் அமைச்சரவை குறித்து தாம் பெருமைப்படுவதாக பீட்டர் டட்டன் குறிப்பிட்டார்.
So some new faces coming in, about which I'm really genuinely excited, and I think our team will work very closely together to hold this government to account.
நாட்டில் கேஸ் மற்றும் மின்சார விலை ஏற்றத்திற்கு கடந்த லிபரல் அரசே காரணம் என்று எரிசக்தித்துறை அமைச்சர் கிறிஸ் பவன் விமர்சனம் செய்தார். ரினியூவபிள் எனர்ஜி என அழைக்கப்படுகின்ற மறுசுழற்சிக்கு உள்ளாகும் மின்சக்தி குறித்த தீவிரமான திட்டமிடலோ அல்லது அதற்கான நடவடிக்கையிலோ முந்தைய அரசு கடந்த 9 ஆண்டுகளில் ஈடுபடவில்லை என்றும், எனவே தற்போது விலை ஏற்றத்திற்கு அதுவே காரணமாக அமைகிறது என்றும் அமைச்சர் பவன் குறிப்பிட்டார்.
Their 9 years of denial and delay has ill-prepared our country for this crisis. I'm not blaming them for flooding and coal mines or for the Ukrainian situation or for gas, coal supply issues. What I am blaming them for very clearly is a lack of a coherent policy framework. Renewable energy is the cheapest form of energy. Storage and transmission, with more storage and transmission, we would have been very well placed to deal with this crisis. But because of previous governments' stop-start 23 energy policies and lack of embracing the technologies of the future, our country is ill prepared.
New South Wales மாநிலத்தில் ஆம்புலன்ஸ் சேவைக்கு மேலும் சுமார் 2000 ஊழியர்களை புதிதாக பணியில் அமர்த்தப் போவதாக நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு அறிவித்துள்ளது. இதற்காக எதிர்வரும் 4 ஆண்டுகளில் சுமார் 2 பில்லியன் டாலர் நிதி ஒதுக்கப்படும் என்று நியூ சவுத் வேல்ஸ் மாநில பிரீமியர் டொமினிக் பெரோட்டே இன்று அறிவித்தார்.
This is a great example of the union movement working very closely with the government to focus on two things. Our paramedics, but most importantly our people. And that's what this announcement's all about. As I said, the triple zeros in this investment today are worth every single dollar. Minutes matter, seconds count.
புதிதாக பணியில் அமர்த்தப்படும் சுமார் 2000 ஊழியர்களில் 1858 பேர் பாராமெடிக் பணியாளர்களாகவும், 210 பேர் உதவி பணியாளர்களாகவும், 52 நர்ஸுகள், 8 மருத்துவர்கள் அடங்கும் குழுவாக இது அமையும் என்று பிரீமியர் பெரோட்டே குறிப்பிட்டார். கோவிட் பேரிடர் காலத்தில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திற்கு வருகை தந்து ஹோட்டல் குவாரண்டீன் என்று அழைக்கப்படுகின்ற விடுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களில் பலர் தாங்கள் செலுத்த வேண்டிய கட்டணத்தை இதுவரை அரசுக்கு செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இவர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை மட்டுமே 58.6 மில்லியன் டாலர் என்றும், இந்த தொகையை வசூலிக்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தப் போவதாகவும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு அறிவித்துள்ளது. 2020 மார்ச் மாதம் முதல் 2021 நவம்பர் மாதம் வரை நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் வந்தடைந்து 14 நாட்கள் தனிமைப்படுத்தலில் உட்பட்டவர்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று அரசு கூறுகிறது. இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 72 அமெரிக்க சதங்கள், 256 இலங்கை ரூபாய் 53 சதங்கள், 55 இந்திய ரூபாய் 91 காசுகள், 99 சிங்கப்பூர் சதங்கள், 3.16 மலேசிய ரிங்கிட். இனி நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் மேகமூட்டம் காணப்படும், 18 செல்சியஸ். அடலைட் மழைநாள் 13 செல்சியஸ். மெல்பர்ன் மழைநாள் 13 செல்சியஸ். ஹோபார்ட் மழைநாள் 13 செல்சியஸ். கேன்பரா பலத்த காற்று வீசக்கூடும், 12 செல்சியஸ். சிட்னி மேகமூட்டம் காணப்படும், 19 செல்சியஸ். பிரிஸ்பெயின் மழைநாள் 21 செல்சியஸ். டார்வின் மழைநாள் 31 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய ஆஸ்திரேலிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.